கர்த்தருடைய வார்த்தையில இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷத்தை இன்றைக்கு கேட்பதற்காக நாம் இங்க கூடி வந்திருக்கிறோம். வேதத்துல கிருபை என்ற வார்த்தை பல தடவை புதிய ஏற்பாட்டில் நாம பார்க்கிறோம். இந்த கிருபை என்ற வார்த்தை எதை விளக்குதுன்னு சொன்னா, தேவன் அதாவது கர்த்தர் ஆண்டவர் மகா கிருபை உள்ளவர், அளப்பரிய அளவிட முடியாத கிருபை உள்ளவர்ங்கிறத அந்த வேதம் நமக்கு எடுத்துக்காட்டு. கிருபைன்னு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பல தமிழ்ல வந்து பல வார்த்தைகள் சொல்லலாம். கருணை, நம்ம மேல ரொம்ப பச்சாபம் காட்டுறது, அந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. அதிகமாக கருணை காட்டுவது. அந்த கிருபையின் வார்த்தை வந்து விசேஷமா பயன்படுத்தப்பட்டதுக்கு ஏன்னு சொன்னா, அது வந்து கர்த்தர் மட்டும்தான் மனுஷன் மேல கிருபை காட்ட முடியும். மனுஷன் கருணை காட்டலாம், ஆனா ஆண்டவர் நம்ம மேல காட்டுவது கிருபை, நமக்கு தருவது கிருபை. என்ன வித்தியாசம்? மனுஷன் எதை செய்தாலும், யாருக்கு எதை செய்தாலும் அதுல சுயநலம் கலந்திருக்கும். சுயநலம் முழுசா இல்லாம ஒரு மனுஷன் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அது மனுஷனுடைய தன்மை அப்படி. ஆனா ஆண்டவரை பத்தி நம்ம பேசுகிற பொழுது, நம்ம படைத்தவரை பத்தி பேசுகிற பொழுது, அவர் எதையுமே சுயநலத்தோடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம படைச்சவர், நம்மோட பெரியவர். நம்மால அவருக்கு ஆக போகிறது ஒண்ணுமே இல்லை, அவரால் தான் நமக்கு எல்லாமே ஆகணும் பாரு. ஆகவே அந்த ஆண்டவர் எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல் தன்னுடைய கிருபையை நமக்கு காட்டி இருக்கிறார். அது மகா பெரிய கிருபை. இப்ப உண்மையில் இப்ப நான் சொல்லுகிற தேவனுடைய ஆண்டவருடைய இந்த அளவில்லாத, நம்மால நினைத்து முழுசாக புரிந்து கொள்ள முடியாத, அது எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தியோ பாராட்டவோ புரியறதுக்கு அளவுக்கு அது பெருசா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்குது. அதுதான் மகா பெரிய கிருபை. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், இதை புரிஞ்சுக்கொள்றது. நண்பர் ஒருவருக்கு போன வருஷத்துல அவருடைய மனைவிக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. மனைவிக்கு என்ன சுகமேனு கேட்டா, அது வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்திருந்தது. ஆகவே அந்த தைராய்டு கேன்சர், அது கழுத்துல பெரிய கட்டியா வரும். எல்லாம் பார்த்திருப்பீங்க, சில பேருக்கு அப்படி இருக்கு. ஆனா இந்த கட்டி ரொம்பவும் பெருசு. ஏற்கனவே இதுக்கு முந்தி கேன்சர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து ரொம்ப வருஷமா வராம இருந்துச்சு. ஆனா கட்டி இருந்துச்சு. ஆனா அந்த கட்டி பெருசு மட்டும் இல்ல, அந்த கட்டியில கேன்சர் பரவி கடைசியில டெஸ்ட் எடுத்தப்ப கண்டுபிடிச்ச பொழுது இது பெரிய கேன்சர் பரவி இருந்திருக்கு. அப்ப உடனே ஆபரேஷன் கட்டாயம் உடனடியா செய்யணும்னு சொல்லி அந்த ஆபரேஷனை டாக்டர்கள் செஞ்சு முடிச்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சொன்னாங்க, இது ஒரு பெரிய அற்புதம்னு சொல்லி டாக்டர்ஸ் தான் ஆபரேஷன் செய்தது. ஆனா அந்த டாக்டர்களை பொறுத்த அளவிலேயே இது ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டா, இந்த கட்டி அவ்வளவு பெருசு மட்டும் இல்ல, இந்த கேன்சர் அந்த பரவி இருந்த அளவு, அதாவது ஒரு கடினமான ஆபரேஷன் செய்து எல்லாத்தையும் முழுசா எடுக்கிறதுன்னு சொன்னா, இது சாதாரணமா இல்ல, எங்களுக்கே ஆரம்பத்துல கொஞ்சம் எப்படி போய் முடியுங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலும் இது செய்து முடிக்க முடிந்தது அப்படின்னு. ஆகவே இது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அற்புதமான காரியம்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த கேன்சர் அவர்ல பரவி இருந்தது, எந்த அளவுக்கு எங்க இருந்தது, எவ்வளவு கஷ்டமானது இதை முழுசா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறதுனானு அத அந்த அளவுக்கு தெரிந்திருந்ததுனால தானே அந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு அது ஒரு பெரிய அற்புதம்னு சொன்னாங்க. இல்லாட்டி அவங்க சொல்லியிருக்க முடியாது, எல்லா ஆபரேஷன் மாதிரி இதுவும் தான் அப்படின்னு போயிருந்திருக்க முடியும். இப்ப நம்ம வாசிக்கப்பட்ட வேத பகுதியில தேவனுடைய மகா பெரிய கிருபையை பற்றி சொல்லுகின்ற பவுல் அப்போஸ்தலன், இந்த எழுதினவர் வந்து அந்த மகா பெரிய கிருபையின் அற்புதத்தை, அதுல உழுக்கிற சத்தியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா, அதுக்கு வேற ஒரு காரியத்தை பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்றார். அந்த இன்னொரு காரியத்தை பத்தி நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் நமக்கு தேவன் எவ்வளவு பெரியவர், நம்ம மேல எவ்வளவு பெரிய கருணையை காட்டுகிறவரா இருக்கிறார், கிருபை பாராட்டுகிறார் என்பதை
நம்ம ஆழமா உணர்வது மட்டுமல்ல, அவருக்கு ஆயுசு காலமும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படி என்ன காரியத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார் நாம நினைச்சு பார்க்கும்படியா? அது என்ன காரியம்? அந்த தேவனுடைய கிருபையை அந்த அளவுக்கு பெருசா காட்டுகிற அந்த காரியம் என்னன்னு பார்த்தா, இந்த எபேசியர் முதல் 3 வசனத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்கு. 2வது அதிகாரம் 3 வசனத்திலையும் அதை சொல்லியிருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தாள்கள் பின்னால அந்த வசனம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள் மனுஷர்களை பத்தி, இந்த உலகத்து மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கு. இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்து, 2வது வசனத்தில் அவைகளில் நீங்கள் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமனின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்புவனவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த 3 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மனுஷன், எல்லா மனுஷர்களும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிப பெண்ணோ பையனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் கூட என்ன விதமான ஒரு இருதயத்தையும் ஒரு சிந்தனையையும் ஒரு வாழ்க்கையையும் கொண்டிருக்கிறாங்கிறத இது படம் பிடிச்சு காட்டுகிறது. வேதம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, அது கண்ணாடி மாதிரி நம்மளை படம் பிடிச்சு காட்டும். நம்ம எங்க இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்கள், நமக்கு இந்த உலகத்துல உண்மையிலேயே சத்தியமாக சொல்லக்கூடியது கர்த்தருடைய வேதம் மட்டும்தான். உலகத்துல எல்லா புஸ்தகங்களுமே மனுஷர்களால் எழுதப்பட்டது, அதுல பாவம் கலந்திருக்கும், குறைபாடுகள் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொன்னா அது குறைபாடுக்கு இடமே இல்லை. அவர் கடவுள், அவர் செய்யறதெல்லாம் பூரணமாக இருக்கும், அவர் சொல்றதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும், அதுல எந்த விதமான தவறும் இருக்காது. இப்ப இங்க ஆண்டவர் இந்த 3 வசனத்துல சொல்லி இருக்கிற காரியம் மனுஷனை பற்றியது, நம்ம பற்றியது. அதுல தப்புக்கு இடம் இருக்காது, எந்த விதமான குறைபாட்டுக்கும் இடம் இருக்காது. அது மனுஷன் நம்ப வேண்டியது. நம்ம இருதயம் எப்படி இருந்தாலும், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றத நம்ம நம்பி ஆகணும். ஏன்னு சொன்னா அது பொய்யாகவே இருக்காது. பாத்தீங்களா? அப்படின்னு சொன்னா மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், நாம எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கறத இங்க பாக்குறோம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நம்ம உணர்வோமா. எப்படிப்பட்டவர்களாக மனுஷர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இங்க சுத்தி இருக்கிறவங்க, இந்த ஐனாவரத்துல மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாம் கூட என்ன நிலையில இருக்கிறாங்க. கார் போகுது, பஸ் போகுது, எல்லா வண்டியும் போய்கிட்டு இருக்கு. அதுல இருக்கிற மனிதர்கள், நடந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள், வீட்டில் இருக்கிற மனிதர்கள், இவருடைய வாழ்க்கை, இவருடைய சிந்தனை, அவருடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு மேல பரலோகத்துல இருக்கிற தேவன், இந்த மக்கள் எல்லாரையும் படைச்ச தேவன் இங்க அழகா விவரிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாரு? அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம மரித்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இது என்ன அர்த்தம் இதுக்கு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம மரித்திருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, மனுஷன் வந்து கர்த்தரை, அதாவது ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியாதபடி ஆவிக்குள்ளாக அவன் மரித்திருக்கிறான். விளக்கமா சொல்றேன், பார்த்தா நம்ம எல்லாம் மறித்திருக்கிறான் பயன்படுத்திருக்க, பார்த்த என்ன அர்த்தம்னா அவன் செத்து போயிருக்கிறான், இறந்து போயிருக்கிறான் அர்த்தம். நம்மளா இறந்தா போயிருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், உயிர் இருக்கு. ஆகவே நமக்கு உயிர் இல்லைன்னு அந்த அர்த்தத்துல சொல்லப்படுது. அக்கிரமங்களுக்கும் பாவத்திலும் நாம் செத்திருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய அவரை விரும்பி அவரை ஸ்தோத்திரம் செய்து அவருக்காக மட்டும் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டு நடக்கின்ற ஒரு இருதயம் இல்லாம, அவருடைய பேச்சை புரிந்து கொள்ள முடியாத தன்மையில, அவர் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத தன்மையில, அவரை விட்டு ரொம்ப தூரம் விலகி போகி அவரையே நாட முடியாத ஒரு இருதயத்தோட, இயற்கையாக கூட எந்த மனுஷனும் அவரை நாடி போகிறதில்லை. அந்த விதமான ஒரு எண்ணத்தோடும் இருதயத்தோடும் எந்த விதமான ஆண்டவர் மேல ஒரு அன்பும் இல்லாமல் அவரை நாடக்கூட விருப்பம் இல்லாத ஒரு இருதயத்தோட மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா வேதம் அத அவன் செத்து இருக்கிறான்னு சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செத்து இருக்கிறான். ஆண்டவரை பொறுத்த அளவுல அவரை தெரிஞ்சிருக்கிறவன் மட்டும்தாங்க உயிரோட இருக்கிறான். அவரை தெரிஞ்சிருக்கிறவன் மட்டும்தான் உயிரோட இருக்கிறான். ஒருத்தர் இதை பத்தி எழுதுற நேரம் சொல்லி இருக்கிறார். இதை வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது அதாவது உலகத்தை எல்லாம் பார்க்கிற போல் எல்லாம் செத்த பொணங்கள் இருக்கிற மாதிரி இது படம் பிடிச்சு காட்டலாம். செத்த பொணங்கள் இருக்கிற மாதிரி, அதாவது உயிருக்கு நடந்துகிட்டு போனாலும் கூட உயிரிருந்தும் பிணங்கள் மாதிரியே மக்களுக்கு ஆண்டவரை தெரியவில்லை. அவரை நாடுகிறது இல்ல, அவரை ஆராதனை செய்கிறது இல்ல, அவருடைய வழியில போகணும்னு ஒரு எண்ணம் இல்லாம அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து அக்கிரமம் பாவம். அக்கிரமங்களிலும் பாவத்திலும் செத்தவர்களாக உயிர் இருந்தும் கூட ஆண்டவரை தெரியாம அவரை அறியாம அவரால் இருதயம் மாற்றப்படாமல் அவருக்காகவே வாழணும்னு ஒரு எண்ணம் இல்லாம அவருடைய வார்த்தையை கேட்டு அதுபடித்தான் நடக்கணும்னு ஒரு இருதயமே இல்லாம வாழ்கிறவர்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது. இதான் பாவம்னு அர்த்தம். பாவம்னாலே அவரை விசுவாசிக்காம, அதாவது அவரை நம்பாமல், அவரால் இருதயம் மாற்றப்படாமல், அவரால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல், இயேசு யாருன்னே தெரியாம இருக்கிறதுக்கு தான் பேரு பாவம்னு அர்த்தம். எத்தனை பேர் உங்களுக்கு நீங்க சொல்ல முடியும், காலையில எலும்புல இருந்து படிக்கிற வரையே அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சொல்லின்படி வாழ்றதும் சிந்திக்கிறதும் நடந்து கொள்ளுகிறதும் தான் என வாழ்க்கையாகவே இருக்கிறேன், எனக்கு அவர் தான் வாழ்க்கை, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவரை தெரிந்து கொண்டே அவரை விசுவாசிக்கிற மனுஷனால மட்டும்தான் சொல்ல முடியும். அவரால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற மனுஷனால மட்டும்தான் சொல்ல முடியும். மனிதன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிறான். இது எதை காட்டுகிறது? மனிதனுடைய பாவத்தின் அவலட்சணத்தை அது வேதம் காட்டுது. எந்த விதமாக பாவத்தில் அந்த அவலட்சணமான அந்த பாவம் அவனை பிடிச்சிருக்குங்கிறத வேதம் காட்டுது. அதான் மனுஷன் இருக்கிறான். மனுஷன் எல்லாருமே கூட இந்த உலகத்துல அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட, மேல்நாட்டில் மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்தாலும் கூட, அவன் நல்ல வாழ்க்கை தரத்தை கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய இருதயம் பாவத்திலே மரித்து போயிருக்கிறது. ஆண்டவரை தெரியாத விதத்துல, அவரை தேடி போகிற இருதயம் இல்லாம, தான் நினைச்ச விதத்துல தவறான காரியங்களை சிந்தித்து செய்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். பாத்தீங்களா? இல்லன்னா மனுஷன் எல்லாமே ஆண்டவரை தான் நமக்கு வேணும், அவருக்காகத்தான் வாழ்க்கைன்னு சொன்னா எத்தனை பேருக்கு இந்த கூட்டத்துக்கு வரணும்னு நீங்க அழப்பி விடுத்தீங்களோ அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. மனுஷனுடைய இருதயம் ஆண்டவர் மேல இல்ல. மனுஷனுடைய இருதயம் பாவத்தின் காரணமாக சுயத்தை நாடுகிறது. அவன் சுயநலவாதியாக தான் விருப்பப்பட்டதை தன்னுடைய வழிப்படி போறதை தான் அவன் வாழ்க்கையா கொண்டிருக்கிறானே தவிர அவருக்காக வாழணும்னு இருதயத்தை அவன் கொண்டிருக்கிறது இல்ல. பாருங்க, மனுஷன் இப்படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிறான். மட்டுமல்ல, இன்னொரு காரியமும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது மூணாவது வசனங்கள் அதை சொல்லுகிறோம். ஏன்? அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் அதுக்கு அடிமையாகவும் இருக்கிறான். அடிமைன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் சமுதாயத்தில் அடிமைகள் இருந்திருக்கிறான். அடிமைகளுக்கு வாழ்க்கையில சுதந்திரம் இருக்காது. அவனுக்கு யாருக்கோ ஒருத்த அவனுக்கு சொந்தக்காரனா இருப்பான். அந்த சொந்தக்காரனுக்காக வாழ்றதுதான் அடிமையினுடைய வாழ்க்கை. அந்த சொந்தக்காரன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு சுயமா சிந்திக்க முடியாம, சுயமாக எதையும் செய்ய முடியாம, அவன் சொல்றதையும் அவன் செய்யறதையும் மட்டும் செய்து அவனுக்காக மட்டும் வாழ்றதுதான் ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை. அந்த அடிமைக்கு தனக்குன்னு ஒன்னும் இருக்க முடியாது. அந்த சொந்தக்காரனுடைய பொருள் மாதிரி தான் அவன் வாழணும். அதான் அடிமை. இதுதாங்க பாவத்துல மனுஷன் அடிமையா இருக்கிறது. நாம பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். எங்க பாருங்க, ரெண்டாவது வசனம், அவைகளில், அதாவது அக்கிரமத்திலும் பாவத்திலும் நீங்கள் இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள்னு போட்டிருக்குது. நடந்து கொண்டீர்கள்னு சொன்னா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் சொல்லுகிறபடியாக பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இருதயத்திலே தாங்கி அதன்படியாக சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு அடிமையை போல அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். சொந்தக்காரன் பாவம், அவன் சொல்றதைத்தான் இந்த மனிதர்கள் எல்லாம் செய்வாங்க, வேற எதையுமே செய்ய மாட்டாங்க. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஒழுக்கம் எல்லாமே பாவத்தால பாதிக்கப்பட்டு அவன் பாவத்துக்கு அடிமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் பாருங்க, நீங்க சின்ன பிள்ளைங்களாம் கூட எங்கேயோ நல்ல ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க படிக்கணும் நல்லா வரணும்லாம் சொல்லி கொடுத்தாலும், 10 வருஷத்துல வச்சு எவ்வளவோ ஒரு கட்டுப்பாடெல்லாம் போட்டு ஒரு வழியில நடத்தினாலும், அவன் அதுல இருந்து வெளியே கொண்டாந்து விட்ட பிறகு என்னென்ன சொல்லி கொடுத்தீங்களோ, என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் அதன்படி நடக்கிற ஒரு இத வல்லமையா அவன் வாழ்க்கையில் இல்லாம இருப்பான். ஏன், வெளியில கொண்டாந்து விட்டவன அந்த கட்டுப்பாடுகள் அதுக்கு மேல இல்ல. சுத்தி வர பாக்குறான், மத்தவங்களுக்கு பாக்குறான், அவங்க செய்கிறத பாக்குறான், இவன் மாறிடலாம். எந்த விதமான ஒரு போதனையோ ஒரு கட்டுப்பாடோ ஒழுங்கு முறையோ கூட ஒரு மனுஷனை திருத்தி நல்லவனாக்கிற முடியாது. இல்லன்னு சொன்னா நம்ம நாட்டில் நல்ல நல்ல போதனை எல்லாம் கொடுத்த மனுஷங்களே இல்லையா? காந்தி தாத்தா இருந்திருக்கிறாரு, எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க. புஸ்தகம் மொத்தமா திருக்குறள் புஸ்தகம் இந்த ஊர்ல தான் எழுதப்பட்டது. அதெல்லாம் எடுத்து பார்த்தா எவ்வளவு நல்ல போதனை எல்லாம் இருக்குதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. யாருகிட்ட இருக்குது, யாருக்கிட்ட அந்த அப்படி ஒரு புஸ்தகம் இருந்து பொழுதும் யாரு அதை பத்தி செய்யறது? அதுக்கு விளக்கம் எழுதுறவனுக்கே கூட ஒண்ணுக்கு மேல பொண்டாட்டி. இப்ப அது என்ன, அது திருக்குறள் என்ன பயன் அடைஞ்சிருக்குது? ஏதாவது பயன் இருந்திருக்குதா? இல்ல. ஏன் முடியல? மனுஷனால முடியல. மனுஷன் பாவத்துக்கு அடிமை. புஸ்தகம் புஸ்தமா ஏதோ எழுதி வச்சாலும் கூட அவனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவனால தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. சொல்லுது பாருங்க, மாத்திக்க முடியாது. மனுஷன் அக்கிரமத்திலையும் பாவத்தையும் நடந்து கொண்டு போகிறான். அது மட்டுமல்ல, இங்க இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்து வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடக்கிறான் மனுஷன். இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு என்ன காரணம் சொல்றதுக்கு? ஏன்னா இந்த உலகம் பாவத்தால பாதிக்கப்பட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஹைட்டியில 10 ஒரு பூகம்பம் வந்து எவ்வளவு 146 பேருக்கு மேல அப்படியே செத்து போயிட்டாங்க. இந்த உலகம் பாவத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரியான கோரங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் தீவிரவாத பிரச்சனையும் பயங்கரமும், மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பயப்படுற வேண்டிய நிலைமை இருக்கு. நாடு பூரா ரெட் அலர்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் மனுஷனால ஒழுங்கா நடந்துக்க முடியல? மனுஷனுக்கு ஏன் அந்த விதமான ரத்த வெறி இன்னொருத்த கொல்லணும்? மனுஷன் எப்படி ஒரு எவ்வளவோ பேர் இருந்த ஒரு 300 பேர் இருக்கிற ஒரு பிளேன்ல போய்கிட்டு இருக்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக குழந்தைகளுமாக போய்கொண்டிருக்கிற அது எந்த விதமான ஒரு கவலையும் ஈவு இறக்கமும் இல்லாம அந்த பிளேனை கொண்டு போயிட்டு ஒரு பில்டிங்ல மோதுற அளவுக்கு அவனுக்கு இருதயம் எவ்வளவு மோசமா இருக்கு? அவனுக்கு மனைவி இல்லையா? அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இதுக்கு காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயம், அவனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது. அவன் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே நடந்து கொண்டு போவான். இந்த உலகம் மனுஷனை மாற்ற முடியாது, அவன் இருதயத்தை திருத்த முடியாது. அதனாலதான் இன்னைக்கு என்ன என்ன ஒழுங்கான வாழ்க்கையின் இருக்கோ அதெல்லாம் மனுஷன் மாத்தி தவறானபடி நடந்து கொண்டு போகிறான். ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்யணுங்கிறத மாத்தி வச்சு ஆணும் ஆணுமாக வாழ்றதும் பெண்ணும் பெண்ணுமாக வாழ்கிறதெல்லாம் இயற்கைக்கும் புறம்பான காரியங்களை எல்லாம் மனிதன் எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறது தான். அவன் இந்த உலகத்தின் வழிப்படி, பாவத்தில் இருக்கிற இந்த உலகத்தின் வழிப்படி தான் போயிட்டு இருப்பான். என்ன விதமான மோசமான நிலைமையில் இருக்கிறான்னு பாருங்க. அது மட்டுமல்ல, இது இன்னொன்னு சொல்லுகிறது, இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்படியாது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்ம வாட்சி பார்த்தோம்னு சொன்னா 3வது வசனத்துல, நாம் மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிறோம். என்ன இந்த மாம்ச இச்சை? அதாவது இந்த சரீரம் விரும்புறதின்படி நம்ம நடக்கிறோம். இந்த சரீரம் கேட்கறத நம்ம கொடுக்கிறோம். இச்சையெல்லாம் வருகிறது இருதயத்தில இருந்து தான். ஏன்னா இருதயம் பாவத்தில் இருக்கிறதுனால அது எதுக்கு ஆசைப்படும்? பாவமான காரியங்களுக்கு தான் ஆசைப்படும். அது சரியா சிந்திக்க தெரியாது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பலம் ஒரு வல்லம மனுஷனுக்கு இல்ல. ஆகவே இந்த இருதயத்தினுடைய இச்சைகளின் படி அவன் நடந்து கொண்டு போகிறான். சரீரம் கேட்பதை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். பாவம் மனுஷன் எவ்வளவு செய்ய வைக்குது, பாவத்தில் இருக்கிற மனுஷன் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆளை பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சட்டை போட்டுருக்கான், வேலைக்கு போயிட்டு வரான், வீட்டுல ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருக்கான், ஆனா அவன் இருதயம் இருக்கிறது சரியே இல்லை. கணவன் மனைவியாக வாழ்கிற பொழுதும் கூட அவன் இருதயம் சரியாக இல்லை. அவன் தன்னுடைய மனசும் தன்னுடைய சரீரமும் கேட்கிறதை கொடுத்து அப்படி நடந்து கொண்டு இருக்கிறான். இன்னொரு விதத்துல பார்த்தா அதனுடைய கட்டுப்பாட்டுல தாங்க அவன் இருக்கிறான். எது அதை கேட்குதோ எந்த வழியில போக சொல்லுதோ அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய நிலைமை இந்த உலகத்துல நல்லாவே இல்லை. உண்மையில சொல்ல போனா நம்ம எல்லாம் எடுத்து பார்த்தா நம்ம எல்லாரும் கூட தான், நம்ம இருதயத்தை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சு காட்டி எந்த விதமான ஒரு மோசமான இருதயம் ஒரு டைனமைட் மாதிரி நமக்குள்ள இருக்குன்னு சரியா தெரிஞ்சு காட்டி நாம தான் கவலைப்படணும் வாழ்க்கையில். ஏன்னு சொன்னா இந்த மோசமான இருதயம் நம்ம ஒவ்வொருத்தரையும் என்னென்னமோ செய்ய வச்சிடும், என்னென்னமோ செய்ய வச்சிடும். அதனாலதான் சொல்றாங்க, ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான்னா அது போலீஸ் பிடிச்சு கொண்டு போகுது அப்படி இப்படின்னா இல்லைங்களே, இவனத்தான் எனக்கு தெரியுமே, இவன் சின்ன பிள்ளையா இங்க இந்த தெருவில் தான் விளையாடிக்கிட்டே இருந்தான், இவன் இந்த ஸ்கூலுக்கு தான் போயிருக்கிறான், இவனுக்கு படிச்சு கொடுத்தவங்களாம் நல்ல டீச்சர், எத்தனை தடவை அவனோட பேசி இருக்கிறேன், நல்லாவே இருந்திருக்கிறானே இவனா இப்படி சொல்றமா இல்லையா. இருதயம் மகா கோரமானது, மனிதன் பாவத்தின் கட்டுப்பாட்டிலே அந்த இருதயம் கேட்கிறத கொடுத்து அதன் வழியில் நடந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல. ஒவ்வொரு பிறக்கிற ஆணும் பெண்ணும் எல்லாரும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். வேதம் அதைத்தான் இங்க சொல்லுது. இதெல்லாம் காரணமா மனுஷன் எப்படி அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாக இருக்கிறான், தேவ கோபத்துக்கும் பிள்ளையாக இருக்கிறான். அவனுக்கு கீழ்ப்படியிருந்தே வராது, கீழ்படியாமல் இருப்பதுதான் மனுஷனுக்கு இயற்கையா வரும். எத்தனையோ தடவை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது சொல்லி இருக்கிறேன், நம்ம நாட்டில் எவ்வளவோ கட்டுப்பாடுகள் போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே, அரசாங்கம் வச்சிருக்கிறது காரணமே, நமக்கு கீழ்ப்படியாம சரியா வராது. போலீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, இந்த என்னென்னமோ கட்டுப்பாடுகள் இருக்கு, 8 மணிக்கு 9 மணிக்கு வேலைக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும் இருக்கு, இதெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் நாமும் நான் வீட்டிலையும் போட்டு வச்சிருக்கிற காரணம் நமக்கு கீழ்ப்படிவுங்கிறது சுயமாக வராது. இவ்வளவு போட்டு வச்சிருந்தும் நம்ம எவ்வளவோ தப்பா நடந்துக்கிறோம். இதன் காரணமாக கர்த்தர் மனுஷனை பார்க்கிற பொழுது நல்ல மனுஷங்க என்ன பார்க்கிறாரு, இல்ல அவருடைய இருதயம் அதையெல்லாம் பார்த்து வேதனைப்படுகிறது. நீதியுள்ள தேவனாக அவர் இருப்பதனாலே நம்மை அவர் நீதிமானா பார்க்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். நாம செய்த பாவத்தினால், பாவத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு பாவத்துல நம்ம ஆசை காட்டி கொண்டிருப்பதனால, இதயம் கேட்பதை கொடுத்து கொண்டிருப்பதனால அவருடைய கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். எவருடைய கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எந்த அளவுக்கு பாவத்தினால எவ்வளவு மோசமான நிலைமையில மனிதர்கள் உலகத்துல இருக்கிறாங்க, நாம இருக்கிறோம். அந்த டாக்டருக்கு வந்து அந்த ஆபரேஷன் வந்து ரொம்ப அற்புதமா தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவர் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த அம்மாக்கு என்னது நிறைய மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து தூங்க வச்சு அந்த கத்தியை எடுத்து அதெல்லாம் வெட்டி ரொம்ப கவனமா அதெல்லாம் பார்த்து பல மணி நேரம் அந்த ஆபரேஷன் செய்கிற பொழுதுதான் இது எவ்வளவு மோசமா இருக்குன்னு அவரால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ரொம்ப லேசான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கருத்தோடையும் நடுக்கத்தோடையும் பயத்தோடையும் அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான், நான் நினைக்கவே இல்லையே இவ்வளவு நல்லா செஞ்சு முடிக்க முடியும், இது ஒரு சாதாரணமான ஒரு கட்டி இல்லை, ஒரு பயங்கரமான கட்டி, செத்தே போயிருந்திருக்கலாம் இந்த பெண், நான் கூட ஏதோ கூட தவறு விட்டுருக்கலாம், இருந்தாலும் கூட சரியா செஞ்சு முடிச்சிட்டமே, இது அற்புதம்னு சொல்லி அந்த கட்டியினுடைய கோரத்தையும் அதில் இருந்திருந்த அந்த கேன்சருடைய வல்லமையும் பார்த்ததுனால தான் அது அற்புதம்னு சொன்னான் பவுலப்போஸ்தலன். சொல்லுகிறான் இதுல மனிதன் இவ்வளவு தூரம் மோசமாக இருக்கிறான், எவ்வளவு மோசமாக இருக்கிறான்னு கண்ணாடி மாறி நம்முடைய இருதயத்தை நம்மையும் படம் பிடிச்சு காட்டுகிறான். எந்த விதமான சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான செயல்களை நம்ம நாடி போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம கையும் காலும் கண்ணு எங்க போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு செய்த பாவங்கள் மட்டும் இல்ல, நாளைக்கு என்ன செய்யணும்னு கூட பிளான் போட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் படம் முடிச்சு காட்டுறான் இல்லைங்களா? எவ்வளவு மோசமான ஒரு கேன்சரை விட மோசமான ஒரு வியாதி உள்ளவர்கள் மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தெரியாமனு காட்டுகிறான். அப்படி காட்டுகிற பொழுதுதான் அவன் தேவனுடைய கிருபையை பத்தி சொல்லுகிற பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எப்படிப்பட்ட தேவன்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தன்னுடைய மகா கிருபையினாலே அப்படின்னு சொல்றார். இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் கொடுமையிலையும் கோரத்திலையும் பாவத்துக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது யாருமே அவன் மேல இறக்க காட்ட விருப்ப மாட்டாங்க. காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஜெயில இருக்கிறவனுக்கெல்லாம் நம்ம விடுதலை கொடுக்கலாம்னு கேட்டா நாட்டில் இருக்கிற ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டாங்க, கொடுக்கலாம்னு சொல்லு. ஒருத்தன் அவன் விரும்ப மாட்டான். அதுவும் அவன் கொலகானே மோசமானவனா இருந்தான், அவன் எப்படியா அழிஞ்சு போயிடணும், எக்ஸ்ட்ரா அங்க வச்சு சாப்பாடு போடுறத விட அவனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்து முடிச்சிருவோம்னு தான் நம்ம சொல்லுவோம். எந்த மனுஷனை கேட்டாலும் அப்படித்தான் சொல்லுவான். அவன் மேல இறக்கம் பாராட்ட மாட்டான். ஏன்னா அவன் கொடியவன், மோசமானவன், அவனை வெளியில விட்டான் நாட்டுக்கு ஆபத்து, நமக்கு ஆபத்துன்னு சொல்லு. ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் காட்டுகிறார். எந்த விதமான சிந்தனையும் பாவத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு காட்டுகிறார். இதெல்லாம் இருந்த பொழுதும் தேவன் தன்னுடைய மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. எந்த விதமான இரக்கமும் காட்டப்படக்கூடாத நாம, எந்த விதமான ஒரு பச்சாதாபமும் நமக்கு காட்டப்படவே கூடாது, நமக்கு நன்மையே இல்லாத மனுஷர்களாக இருக்கிற நாம, அவரை பற்றிய சிந்தனையே இல்லாம இருக்கிறவர்களாகிய நாம, நம்ம எண்ணங்கள் எல்லாமே பாவத்தின் காரணமாக பாவத்திலேயே போய்கொண்டிருக்கிற நாம மேல தேவன் இரக்கப்படுறதுக்கு எந்த விதமான நீதியான காரணமும் இல்லவே இல்லை. இருந்த பொழுதும் அந்த தேவனோ தன் இரக்கத்தில் ஐஸ்வர்யன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம்னா இரக்கத்தில் ரொம்ப செல்வந்தம், அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ஒரு பில்லியனேர் மாதிரி, அதையும் விட பெரிய ஒரு இரக்கத்தில், இரக்கத்தில் அவ்வளவு செல்வந்தரா அவர் இருக்கிறதுனால தான் அவரால் இரக்கம் காட்ட முடியுது. அவர் இரக்கம் காட்டுகிறார் நம்ம மேல. எவ்வளவு தூரம் நம்ம சந்தோஷப்படணும், எப்படி இந்த ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் காட்ட முடியும்? அதுக்கு காரணமே இல்லையே, எந்த விதமான ஒரு நீதியான காரணமுமே இல்லையே. ஆனா அந்த ஆண்டவர் நம்ம மீது இரக்கம் காட்டுகிறார் தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக. என்ன செஞ்சிருக்கிறார், என்ன செய்யறதா அவர் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக அவர் மனிதர்களை உயிர்ப்பிக்கிறார். செத்திருக்கிறான்னு சொன்னா இல்லையா, பாவத்துல மறித்திருக்கிறான்னு சொன்னா இல்லையா, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னா இல்லையா. இப்படி பாவத்துக்கு அடிமையாக இருந்து பாவத்துக்குள்ளாக செத்து பாவத்திலேயே சிந்தித்து பாவத்தையே செய்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு அவர் தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக என்ன கொடுக்கிறார், உயிர் கொடுக்கிறார்னு பவுல் சொல்லுகிறார். அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யத்தில் இரக்கம் உள்ளவர், அவர் ஒருவர் தான் கிருபையின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறார்னா அவன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இனிமே அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தான் சுயத்தின்படி வாழ்ந்து அழிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வாழ்க்கை மாறலாம், அவனுடைய இருதயம் வாழ முடியும், கர்த்தர் மேல அவன் ஆசை வைக்க முடியும், அன்பு வைக்க முடியும், நேசிக்க முடியும், அவருடைய வார்த்தைகளை கேட்கிற காதுகளை கொண்டிருக்க முடியும், அவர் சொல்லுகிற காரியங்களை விரும்பி செய்கிற இருதயத்தை கொண்டிருக்க முடியும். இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்க முடியும்? அவனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தாதான். அங்க அவர் உயிர் கொடுக்கிறன்னா இது ஆவிக்குரிய உயிர். அதாவது கண்ணு தெரியாம, ஆண்டவர் யாருன்னு தெரியாம, நம்ம எதையோ கும்பிட்டுக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொழுது இயேசு மட்டும்தான் ஆண்டவர், இயேசு மட்டும்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், அவர் மட்டும்தான் எனக்கு நல்லபடி சிந்திக்க வைக்க முடியும், அவரால் மட்டும்தான் எனக்கு உயிர் கொடுக்க முடியும்னு அந்த எண்ணம் வருது இல்லையா, அதுக்கு தான் பேரை உயிர் கொடுக்கிற. இயேசு எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில பலியா கொடுத்திருக்கிறார். என்னை என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவர் சிலுவையில பணியாக கொடுத்திருக்கிறார். நான் வாழணுங்கிறதுக்காக, நான் இந்த உலகத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நான் இந்த உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒழுங்கா வாழணுங்கிறதுக்காக இயேசு இந்த மகா பெரிய காரியத்தை எனக்காக செய்திருக்கிறார். இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு வர முடியாது. ஆண்டவர் அவனுக்கு உயிர் கொடுக்காட்டி, அவர் ஜீவனை கொடுக்காட்டி இது வர முடியாது. அதனாலதான் அவர் தன்னுடைய மகா கிருபையின் காரணமாக உயிர்ப்பிக்கிறார் சொல்லியிருக்கு. உங்கள எத்தனை பேரு இயேசு கிறிஸ்துவ உண்மையாகவே ஆண்டவராக விசுவாசித்து பாவின்னு உணர்ந்து அந்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை கேட்டு அந்த மன்னிப்பை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு இனிமே நான் எனக்கு பாவகரமான வாழ்க்கையே இல்லை, இயேசுக்காக மட்டும் வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லி இயேசுவே தேவன் விசுவாசிக்கிறவங்க நம்புறவங்க எத்தனை பேர்னு எனக்கு எண்ணிக்கை தெரியாது. அப்படி விசுவாசித்து வாழ்கிறவர்களாக இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்திருக்கிறார் அர்த்தம், உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு அப்படியான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படலன்னு இருந்தா, அப்படியான ஒரு இருதய மாற்றம் ஏற்படல, பாவம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனா என் இருதயமே பாவம்னு எனக்கு தெரியாம இருக்கே, யாரால தான் பாவம் செய்யாம இருக்க முடியும், இப்படியான எண்ணங்கள் இருந்து தொடர்ந்து ஒரு பாவத்தை பத்திய பயம் இல்லாம அதை செய்த உடனே நடுங்கிறதுக்கும், இது எப்படியாவது மன்னிப்பு கேட்டணும்னு ஒரு இருதயம் இல்லாம, பாவ மன்னிப்பு இயேசுகிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு விடுதலை வேணும், உங்களுக்கு விடுதலை வேணும். தேவ கோபம் உங்க மேல இருக்குது. நீங்க தொடர்ந்து பாவத்தில் வாழ்வது உங்களுக்கு நன்மை இல்லை, உங்களுடைய குடும்பங்களுக்கு நன்மை இல்லை. அதை தொடர்ந்து வாழ்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தா நீங்க போக போகிற இடம் பரலோகமாக இருக்காதுன்னு ஆண்டவர் அடிச்சு சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல இறப்பதற்கு முன்பாக இயேசுவை மனப்பூர்வமாக ஏற்று விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி அன்றாடம் வாழ்ந்து கொண்டு போகிறவன் ஜீவனுள்ள மனுஷன் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தராக இருப்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் எவருமே பரலோகம் போக முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு உங்களுடைய தேவனா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களால சொல்ல முடியுமா இயேசு ஆண்டவராக இயேசுனுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாருங்க? ஒரு காலத்தில் நான் இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா பாவத்தை பத்தி சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய செய்தியை கேட்ட பொழுது என் பாவின்னு உணர்ந்து, நான் என் இருதயத்தின் கோரத்தை உணர்ந்து நான் அவற்றை ஜெபம் பண்ணி கேட்டேங்க. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி எடுத்திருக்கிறார் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நான் பாவத்துக்கு பிள்ளை அல்ல, நான் கீழ்ப்படியாமையின் பிள்ளை அல்ல, இயேசுவினுடைய பிள்ளை, இயேசுவினுடைய குமாரனா புத்திரரா இருக்கிறேன். அவர் என்னுடைய ஆண்டவர், அவருடைய சிந்தனைகள் தான் எனக்கு பெருசு, அவருடைய வார்த்தை தான் எனக்கு பெருசு, அந்த விதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படியான இதயம் இல்லாதவர்கள் காலத்தை தாழ்த்தி போடாம, நாட்களை சும்மா அனாவசியத்துக்கு போக விடாம, உங்களை வாழ்கிற நாட்கள் இயேசு இல்லாம வாழ்கிற நாட்கள் ஆபத்தான நாட்கள்ங்கிறத உணர்ந்து நீங்க மனம் திரும்புங்க. அந்த நாள் இன்னைக்கு கூட இருக்கலாம், நீங்க மனம் திரும்புங்க. உங்களுடைய பாவத்தையும் இருதயத்தின் மோசமான நிலையும் உணர்ந்து ஆண்டவரே இந்த மன்னிய சுவாமி, நீங்க எனக்கு வேணும், உங்களையே நினைச்சு வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணும், நீங்க சொல்றபடி செய்கிற இருதயம் எனக்கு வேணும், என் வாழ்க்கை மாறுறது மட்டுமல்ல என் குடும்பத்தவர்கள் அதையெல்லாம் பார்த்து கூட அவங்க வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க இயேசு கிட்ட நீங்க வந்து உங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிய சுவாமி, இன்னையில இருந்து உங்க பேச்சு படித்தான் வாழப்போகிறேன், நீங்க மட்டும்தான் எனக்கு ஆண்டவர்னு சொல்றீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டவர் தன்னுடைய ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அந்த ஆண்டவர் தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக நீங்க கொடுக்கிற அந்த ஜபத்தை கேட்பார். யார் எந்த நிலையில இருந்தும் எனக்கு முன்னால் அப்படி ஜபம் பண்றவங்களை நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன்னு அந்த தேவன் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய ஜபங்களை அவர் கேட்பார். அந்த இயேசு உங்களுக்கு என்ன கொடுப்பார்? அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் மறித்திருந்து சுயத்தின் விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். தான் ராஜா, அவர் உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். இதை விட நமக்கு என்னங்க பெருசா வேணும்? அதை விட நமக்கு என்ன பெருசா வேணும்? காலையில எழும்புன நேரமும் படுக்க போற நேரம் இயேசு ராஜா எனக்கு ஆண்டவர், அவருடைய வார்த்தை தான் எனக்கு பெருசு, அதன்படி வாழணும்னு சொல்ற ஒரு இருதயத்தை தட நமக்கு வேற என்ன வேணும்? அததான் வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற ஜீவன் சொல்லி. எத்தனை பேருக்கு நீங்க அந்த ஜீவன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கேட்கணும் உங்களுடைய இருதயத்தில். இயேசுவை தெரிந்து கொள்ளாமல், பாவ மன்னிப்பு அடையாமல் இப்படி போலியாக வாழ்றதுனால நான் என்ன பலன் அடைகிறேன்? இத்தனை வருஷங்களா வாழ்ந்திருக்கிறேனே, இனியும் நான் அப்படி போகத்தான் வேணுமா? ஆண்டவரே எனக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேளுங்க. ஏன் நீங்க கேட்க கூடாது? நம்ம படைச்ச தேவன் நமக்கு இப்படி ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை மாற்றத்துக்கான செய்தியை கொடுத்திருக்கிற பொழுது நாம அதை அசட்ட பண்ணலாமா? ஒரு நாள் வரப்போகுது, நியாய தீர்ப்பு நாள், நம்ம எல்லாமே கணக்கு கொடுக்கணும். அந்த நாள்ல யாருமே தப்ப முடியாது. என்ன சொல்ல போறீங்க அந்த ஆண்டவர்கிட்ட? என்ன காரணத்தை சொல்ல போறீங்க? அவர் நம்பாம இருந்ததுக்கு, உங்க பாவ விடுதலைக்கு அவரை நாடி வராம இருந்ததுக்கு நீங்க அவருக்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அவ்வளவு பெரிய தேவன் நம்ம பாவத்தையும் நம்ம நிலைமையும் பொருட்படுத்தாம நம்ம மேல இவ்வளவு கருணை காட்டி கிருபை பாராட்டி நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு முன்னுக்கு வந்திருக்கிற பொழுது அவரை தள்ளி வச்சே வாழ்ந்திருக்கிற நாம அன்னைக்கு அவருக்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? இயேசு கிட்ட வாங்கம்மா, இயேசு கிட்ட வாங்கய்யா, உங்க வாழ்க்கையை மாற்றுவார். எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இந்த உலகத்துல அநியாயத்தை செய்து செத்து போகாம ஒரு ஜீவன் உள்ள மனிதர்களாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து வாழ்ந்து பரலோகத்துக்கு போகலாமே. இங்க இறக்குற நேரம் அங்க கண்ணை திறக்கலாமே. அதை விட என்ன பாக்கியம் நமக்கு வேணும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க இருதயத்தை உங்களுக்கு தெரியாம இருக்காது, அதுல எந்த விதமான நன்மையும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாமையே இருக்காது. ஏன்னா வேதம் சொல்லுது இப்படித்தான் மனுஷன் இருக்கிறான்னு சொல்லு. இருதயம் மோசமானது, ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவுகிட்ட வாங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லா பாவங்களையும் பொறுத்து கொள்ளுகிற தேவன், அந்த பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து எந்தவித கணக்கும் வச்சிருந்து நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். நம்ம மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அவ்வளவையும் மன்னிச்சிடுறாரு, மறந்துடுறாரு. அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு? கோபத்தோட பார்க்க மாட்டார், தன்னுடைய பிள்ளையா பார்ப்பார். தன்னுடைய பிள்ளையாக பார்த்து நம்ம கவனிக்கிற தேவனா இருப்பார். அந்த தேவன் உங்களுக்கு வேணாமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவன், அவரை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்பாக கூட இயேசு உங்களுக்கு அந்த பாவ விடுதலையை கொடுத்து உங்களை மாற்றுவார்னு சொன்னா அது மகாபெரிய அற்புதம்ங்க. ஏன்னா அது மனுஷனால செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது, எந்த ஒரு போதகனாலையும் செய்ய முடியாது. அது தேவன் செய்கிற காரியம். அதான் இங்க சொல்லியிருக்கு, அவர் உயிர்ப்பிப்பார், அவர் ஜீவனை கொடுப்பார், மனுஷன் செய்ய முடியாது. நான் அதை உங்களுக்கு சொல்லதான் முடியும், விளக்கப்படுத்ததான் முடியும், அதை நான் செய்ய முடியாது. அந்த கர்த்தர் தன்னுடைய ஆவியின் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். அவர் செய்யட்டும் அதை. நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அந்த தேவன் உடனடியாக அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். வருவீங்களா? இன்னொரு இந்த நாளும் பாவத்திலேயே முடிஞ்சு போய் இன்னொரு நாள் ஆரம்பிக்கணுமா பாவத்தில்? அது அவசியமா? ஏன் நீங்க இயேசு கிட்ட வரக்கூடாது? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள அந்த தேவனிடத்துல ஏன் வரக்கூடாது? ஒரு காரணமுமே நீங்க சொல்ல முடியாது. அவர்கிட்ட வாங்க, அவர் கொடுக்கிற வாழ்க்கையை வாங்கிக்கீங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்க. அவருடைய சிந்தனையின்படி, அவருடைய வார்த்தையின்படி ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். நாளைய நாள்ல இருந்து இவ்வளவு அருமையான வாழ்க்கையா அது இருக்கும். வருவீங்களா? வேதம் சொல்லுது, எங்க எங்க இந்த செய்தி கொடுக்கப்படுகிறதோ அன்னைக்கெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதன் மூலமா பேசுறார், என்னட்ட வாங்கன்னு கூப்பிடுறார். யோர்ந்து ஒரு சமாரிய பெண்ணை தேடி போய் அவர் வாழ்க்கையை மாற்றினார். நான் அந்த தேடி வந்தவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தார். அந்த தேவன் ஜீவனை கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். இந்த இயேசுவை நினைச்சு உங்க இருதயம் மோசமாக இருக்கிறத உணர்ந்து அவங்க பாவங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஜீவனை அவரிடத்துல இருந்து வாங்கிக்கிட்டு அந்த இயேசுவை விசுவாசித்து தேவனாக ஏற்று அவருக்கு விசுவாசமாக வாழ பாருங்க. அதுதாங்க நல்ல வாழ்க்கை, கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, பவுலனுடைய வார்த்தைகளின் மூலமாக எவ்வளவு கோரமான நிலையிலே மனிதனுடைய இருதயம் இருக்கிறது என்பதை இந்த மூன்று வசனங்களிலும் அருமையாக விளக்கப்படுத்தி இருக்கிறேன். அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் மறித்து பாவ சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்கள் அப்படி இருந்த பொழுதும் கூட உம்முடைய மகா இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நீர் அவர்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். உம்மை அறியாதவர்கள், இருதயம் மாற்றப்படாமல் தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறவர்களே, இன்றைய தினத்திலே கூட உம்முடைய மகா கிருபையினாலே ரட்சியும் ஆண்டவரே, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடும். பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகின்ற அனுபவத்தை அவர்களுக்கு கொடும். நீர் செய்கின்ற காரியம் இது. உம்முடைய ஆவியானவர் இன்றைக்கு அருமையாக கூட செயல்பட்டு இவருடைய வாழ்க்கை மாற்றி அமைக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மன்னித்து, இயேசுக்குள்ளாக அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஜீவனை கொடும் என்று ஜெபித்து கேட்கிறோம். ஆமென்.